இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று, மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு சொல்லலாம். எல்லாரும் மனசுலயும் வெவ்வேறு கருத்துக்களா இருக்கக்கூடிய அந்த கடவுள் பரமாத்மாவை பத்தின அறிமுகம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து அவரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அவர் யாரு அப்படின்றத நம்ம உணரப்போறோம். இந்த நிகழ்ச்சியில இத பத்தி பேச எப்பவும் நமக்கு துணையா இருக்கிற பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயாவுகள் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்போம். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஆவலா வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கடந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து எங்களுக்கு பரமாத்மாவுடைய அறிமுகத்தை கொடுத்தீங்க. தொடர்ந்து இன்னைக்கு அதை பத்தி பேசுவோம்.
ஜாதி மதம் இன வேறுபாடின்றி உலக வரலாற்றுல ஆத்மாக்கள் அனைவருமே தேடுகிற ஒரு விஷயம் வந்து மகிழ்ச்சி, ஆத்மார்த்த உணர்வு, அதுக்கப்புறமா ஆத்மார்த்தமான உறவு. இந்த ரெண்டையும் தான் எல்லா ஆத்மாக்களுமே இந்த உலக அளவில் வந்து தேடிட்டு இருக்காங்க. நாம் அதை ஏன் தேடுறோம் அப்படின்னா, நம்மிடம் அது இருந்திருக்கு, அதை அனுபவம் செஞ்சிருக்கோம், அது இன்று தொலைந்து போய்விட்டது. அதனுடைய இயக்கத்தினால நாம அதை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம், மனிதர்கள்ட தேடிட்டு இருக்கோம், உறவுகளை வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் தேடிட்டு இருக்கோம், மகிழ்ச்சிய சூழ்நிலையிலும் மனிதர்களிலும் நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த பொருட்களிலும் தேடிட்டு இருக்கோம் சொன்னோம். சோ தொலைந்து போன அந்த விஷயத்தை மீண்டும் பெறுவது, அதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பரமாத்மா என்பவர் வந்து இதுவரையில் ஒரு கான்செப்டாக, பலரினுடைய கருத்துகளாக, பலரினுடைய அனுபவங்களாக இருக்கிறார். பலரினுடைய அனுபவங்களை வைத்து நாம் அனுபவம் செய்ய முடியாது. உறவு என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பயணம். நான் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், அந்த உறவை உருவாக்க வேண்டும், தொடர்பின் அடிப்படையில் அந்த உறவு என்பது வளர வேண்டும் இல்லையா, அப்போதுதான் அந்த அனுபவம் என்னுடையதாகும். இதுவரையில் நமக்கு தர்மங்கள் கொடுத்த நம்பிக்கைகள் வந்து கடவுள் பரமாத்மா என்கிற மகாசக்தி இருக்கிறது, ஆனால் அவர் எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு இருக்கிறார், என்னால் அவரை தொடர்பு கொள்ளவோ காணவோ இல்லை அவரோடு பேசவோ முடியாது. அவரை பொறுத்தவரையில் நாம் அனைவருமே மிக சிறியவர்கள், சாதாரணமானவர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தான் இதுவரைக்கும் நமக்கு எல்லா கருத்துக்களும் எல்லா தர்மங்களும் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. அதனால நாம எந்த விதமான ஒரு முயற்சியையும் நாம எடுக்கல. ஆனாலும் நம்முடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் என்னுடைய தாயாக தந்தையாக இருக்கிறார், உயிர் தோழனாக இருக்கிறார், என்னுடைய நண்பனாக இருக்கிறார், எந்த காலகட்டத்திலும் என்னை ஏற்றுக்கொள்பவர், என்னை மன்னிப்பவர், எனக்கு அளவு கடந்த அன்பை கொடுப்பவர் அப்படிங்கறதை தான் நாம நினைக்கிறோம். அப்படிதான் நம்முடைய பிரார்த்தனைகளும் இருக்கு. ஆனால் பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது நமக்கு அந்த உறவினுடைய அனுபவம் என்பது ஏற்படவில்லை. ஏனென்றால் அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்கிறார் அப்படின்ற எந்த விதமான ஒரு தகவலும் நமக்கு இல்லை. இதுவரையில் நாம் கேட்டு கற்று தெரிந்து கொண்ட அத்தனையுமே சிலருடைய அனுபவங்கள், பலருடைய கருத்துக்கள். நம்மால் ஒரு கருத்தோடு உறவு வைத்துக் கொள்ள முடியாது. பரமாத்மா என்பவர் இருக்கிறார். எப்படி ஒரு ஆத்மாவிற்கும் இன்னொரு ஆத்மாவிற்கும் உறவு என்பது ஏற்படுகிறது என்றால், என்னை பற்றி நான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு உங்களை பற்றி நான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் என்னுடைய உறவு என்பது ஏற்படும். எனக்கு என்னையே தெரியாது, உங்களையும் தெரியாது, என்னால் எப்படி உறவை ஏற்படுத்த முடியும், அதை அனுபவம் செய்ய முடியும்?
ஆமா, நிச்சயமா தெரியாம வந்து உறவு அப்படின்றது ஏற்படாது, அந்த அனுபவமும் வந்து கிடைக்காது.
எந்த உறவையும் சரி, எந்த அனுபவத்தையும், பரமாத்மாவினுடைய எக்ஸிஸ்டன்ஸையும் விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியாது. இன்ஃபேக்ட், பரமாத்மா என்பவர் அதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. இன்று எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை கூட விஞ்ஞானத்தால் நிரூபணம் செய்ய முடியாது. என்னுடைய அனுபவத்தை நான் எப்படி உணர்கிறேன் என்பதை கூட விஞ்ஞானத்தால் நிரூபணம் செய்ய முடியாது. பரமாத்மாவும் ஆத்மாவும் விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். விஞ்ஞானம் என்பது மனிதனுடைய படைப்பு, மனிதனுடைய கண்டுபிடிப்புகள். ஆனால் ஆத்மாவும் பரமாத்மாவும் அவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். பரமாத்மா என்பவர் இருக்கிறார் என்றால், அவரோடு என்னால் ஒரு தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு சொந்த ஒரு உறவை நான் அனுபவம் செய்ய முடியும். அவரோடு நான் பேச முடியும். அவர் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கை வகிப்பவராக என்னால் வைத்துக் கொள்ள முடியும். அப்பொழுது நாம பார்த்தோம் இல்லையா, அந்த வட்டங்கள், என்னுடைய முதல் வட்டத்திலேயே வந்து அவருடைய பெயர் தான் இருக்கும். நமக்கு கடவுள் மேல அளவு கடந்த அன்பு இருக்கிறது. அவர் என்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சோ அந்த அன்பின் அடிப்படையில் வந்து நாம பிரார்த்தனைகளை செய்றோம். ஒரு சில பக்தியில பாத்தீங்கன்னா, ஒரு சிலருடைய பக்தி வந்து மிகவும் பரவசமாக இருக்கும். அவர்களுடைய கண்கள்ல இருந்து தண்ணியா வரும், முழுவதுமாக லயித்து இருப்பார்கள். அப்படிப்பட்ட பக்தி எல்லாம் கூட இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒருவர் மீது அன்பு வைத்திருக்கிறேன். அந்த அன்பின் அடிப்படையில் அவரை நினைக்கும் பொழுது அதில் பரவசமாகிறேன். இப்ப நான் அடுத்தவங்க மேல அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அன்பு என்கிற குணம் என்னிலிருந்து எழும் பொழுது அதை முதலில் அனுபவம் செய்வது நான் தான் இல்லையா. சோ அந்த மாதிரி நான் வந்து கடவுளுக்காக அன்பு செலுத்தும் பொழுது, அது என்னுடைய பிரார்த்தனைகள்ல வரும் பொழுது அதை நான் அனுபவமும் செய்கிறேன். அந்த அன்பை அனுபவம் செய்கிறேன், உறவை அனுபவம் செய்வதில்லை, பரமாத்மாவை அனுபவம் செய்வதில்லை. என்னிலிருந்து எழும் அந்த அன்பு என்கிற குணத்தை நான் அனுபவம் செய்கிறேன். அதன் அடிப்படையில் எனக்கு வந்து கண்கள்லேருந்து கண்ணீர் வருது, அந்த அனுபவம் என்பது எனக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நமக்கு தர்மங்களும் சரி, நம்முடைய கலாச்சாரமும் சரி என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, கடவுள்கிட்ட மண்டியிட்டு பூஜை செய்யணும், எல்லாவற்றையும் கேட்கணும், சடங்குகள் செய்யணும், வழிபடணும், அவருடைய புகழ் பாடணும், மகிமைய பாடணும், இப்படிதான் இருக்கு. பிரார்த்தனைகள் வந்து நிச்சயமா வந்து பலன் கொடுக்குது, நிறைவேறுது. ஆனால் நமக்குள்ளே வந்து காயமாக ஒரு ரணமாக இருக்கின்ற விஷயங்கள் ஆறவே இல்லை. அதனுடைய வெளிப்பாடுகள் கோபம், அதனுடைய வெளிப்பாடுகள் டென்ஷன், மனவேதனை, வலி, அது அப்படியே இருக்கிறது. ஆனால் எனக்கு சூழ்நிலைகளிலும் சரி, வேறு பிரச்சனைகளிலும் சரி, ஏதாவது ஒரு தீர்வு, நிரந்தரமான தீர்வு அல்ல, நிரந்தரமான மாற்றம் அல்ல, ஒரு டெம்பரவரியா என்ன நடக்குமோ அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுள் என்பவர் சர்வசக்திமான், அவருடைய பங்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன? உதாரணத்துக்கு வந்து நம்ம டாக்டர் கிட்ட போறோம் இல்லையா, அந்த டாக்டர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர், அவர்கிட்ட போறோம். அவர்கிட்ட போய், நீங்க ரொம்ப நல்ல டாக்டர், உங்களுடைய கைராசி ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பண்ற விதம் வந்து ரொம்ப அற்புதம், நீங்க வந்து உங்களால வந்து எந்த வித நோயையும் வந்து உங்களால போக்கிட முடியும், அப்படி எல்லாம் புகழ பாடிட்டு மகிமைய பாடிட்டு, நமக்கு நோய் இருக்கிறதுனாலதான் டாக்டர் கிட்ட போறோம், ஆனா அதை சரி செஞ்சுக்கிறது இல்ல. ஆனா டாக்டரோட புகழ பாடிட்டு மகிமைய பாடிட்டு நாம வந்துடுறோம் வச்சுக்கோங்க, நமக்கு அதனால என்ன பயன் இருக்கு?
ஒரு பயனும்
இல்லை. சோ பகவான் பரமாத்மா என்பவர் சர்வசக்திமான், எதையும் மாற்றக்கூடியவர். எனக்குள்ளே என்ன மாற்றம் தேவைப்படுகிறது, எனக்குள்ளே இருக்கிற அந்த காயம் ரணம் நிரந்தரமாக ஆற வேண்டும், மாற்றங்கள் நிரந்தரமாக வர வேண்டும், அதை நாம உணரணும். அதுல நாம எதையுமே செய்யறது கிடையாது. ஆனால் நம்முடைய திருப்திக்காக புகழை பாடுகிறோம், பிரார்த்தனைகளை செய்கிறோம், மகிமையை பாடுகிறோம், மண்டியிட்டு வணங்குகிறோம், வந்துடுறோம். சோ இதுல வந்து உறவு என்பதை நான் எப்படி அனுபவம் செய்ய முடியும்?
கடவுள் பரமாத்மா வந்து குணப்படுத்துவாரு, நமக்குள்ள இருக்கிற காயத்தை ரணத்தை வந்து அவர் ஆற்றுவாருன்னு சொன்னீங்க. இப்ப அவரு என்னோட காயத்தை, என்னோட வலிய, என்னோட மன கஷ்டத்தை வந்து அவர் குணப்படுத்த அவர் வருவாரா?
நிச்சயமா வருவார். அவருடைய பங்கே அது, மாற்றங்களை நிகழ்த்துவதுதான் அவருடைய அற்புதமான செயல் என்பது. அதை நாம நிச்சயமா உணரணும்.
இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க கேக்குற கேள்வி என்னன்னா, பரமாத்மா கிட்ட நான் வந்து உட்கார்ந்து அவரை பத்தி நினைக்கும் போது அந்த தியானத்தின் மூலமா அவர்கிட்ட வந்து நம்ம பேச முடியும்.
பரமாத்மா அவருடைய பங்கை நிறைவேற்றுவதற்காக இந்த சிருஷ்டியில் வந்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நாம வந்து நிகழ்ச்சிகள்ல பேசின அத்தனை விஷயங்களுமே வந்து பிரமிக்கத்தக்க விஷயங்கள். அவர் நமக்கு நம்மை உணர்த்துகிறார், நம்மை பற்றி சொல்கிறார், அதன் பிறகு அவருடைய அறிமுகத்தையும் நமக்கு தெரிய வைக்கிறார். இந்த உறவுக்கு ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, உணர்வது, அனுபவம் செய்வது. அதன் பிறகு பரமாத்மாவை முழுமையாக தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அவரை அனுபவம் செய்வது. இதுதான் வந்து நமக்கு வந்து அடிப்படையான தேவை. இந்த விஷயங்களை பரமாத்மா தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த அத்தனை ஞானத்தையும் தெளிவையும் அவர் நமக்கு புரிய வைக்கிறார். அன்பை கொடுக்கிறார், அளவு கடந்த அன்பை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்லிக் கொடுக்கிற அந்த விஷயங்களை உணர்ந்து அனுபவபூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான சக்தியையும் கொடுக்கிறார்.
கடவுளை பத்தி நம்ம பேசுறோம், அவரை வந்து பாத்துட்டு இருப்பாரு, கேட்டுட்டு இருப்பாரு, நம்ம பேசுறதன் எல்லாமே நம்ம சொல்றோம். ஆனா கடவுள் அப்படின்றவரை பத்தின ஒரு நினைப்பே நமக்குள்ள யாருக்கும் அடிக்கடி வரமாட்டேங்குது, எப்பயாவது ஒரு வாட்டி வருது.
இன்றைக்கு வந்து நாம வந்து பிரார்த்தனைகள் செய்யறோம் இல்லையா? பிரார்த்தனைகள் செய்யறது அப்படின்னா வந்து பூஜை செய்யறோம், சடங்குகளை செய்யறோம், பலவிதமான வெளிப்புறத்துல வந்து பலவிதமான விஷயங்களை செய்யறோம். இப்ப நாம கடவுளை நினைக்கணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு நல்ல பூஜை அறை வேணும், அகர்பத்தியினுடைய வாசம் வேணும், சாம்பிராணி புகை வேணும், அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு உருவ படமாவது நமக்கு முன்னாடி இருக்கணும். அதுக்காக ஒரு 10 நிமிடம் எடுத்து நாம அதுல உட்காறோம் அவரை நினைவு செய்வதற்கு. ஆனாலும் அந்த 10 நிமிடமும் குழந்தைகளை பத்தி, இல்ல சமையலறையில என்ன பிரச்சனை இருக்கோ, இல்ல ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்கோ, பல விதமான எண்ணங்கள் குறுக்கிடுது. அந்த 10 நிமிஷம் கூட நம்மால எதையுமே செய்ய முடியல, நம்மால நினைக்க முடிவதில்லை. ஏன் நினைக்க முடியல அப்படின்னா, நம் மனது என்பது லயிக்கவில்லை. இது என்னுடைய அனுபவம் இல்லை, எனக்கு கற்றுத்தரப்பட்ட விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கடவுளை நினைக்கணும், பரமாத்மாவை நாம் நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் வந்து நாம யாரையும் நினைக்கிறோம், எவ்வளவு பேரை நினைக்கிறோம், நம்முடைய குழந்தைகளை நினைக்கிறோம், நம்முடைய உறவுகளை நினைக்கிறோம், நம்முடைய நண்பர்களை நினைக்கிறோம் இல்லையா, நமக்கு தெரிந்தவர்களை நினைக்கிறோம், நமக்கு பிடிக்காதவங்களை கூட நாம நினைக்கிறோம். அவங்களை நினைவு செய்யும் பொழுது நமக்கு அவங்களுடைய உருவப்படமோ இல்ல அதுக்காக உண்டான ஒரு அட்மாஸ்பியரோ தேவைப்படுறதில்லை. நினைவு என்பது தானாக ஏற்படுகிறது. யாருக்கும் வந்து நினைவு செய்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் குழந்தைகளுக்கு கூட அவர்களுடைய தாய் தந்தையை நினைக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கப்படுறதில்லை. எந்தவித ஒரு விஷயமும் இல்லாமல் நினைவு என்பது தானாகவே வருகிறது இல்லையா? ஒரு சில சமயம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவர்களுடைய நினைவு வந்து என்னை வதைக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சோ நினைவு என்பது மிகவும் இயல்பான ஒன்று. ஏன்னா இதுவரையில் வந்து நாம் உடலினுடைய உணர்வில் நான் கடவுளையும் வந்து ஒரு உருவமாகவே பாவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுது வந்து கடவுளோடு ஒரு உறவுக்காக அமர்ந்தாலும் ஒரு தாயாகவோ மகளாகவோ உட்கார்ந்து கொள்கிறேன் இல்லையா? இதுதான் வந்து நம்முடைய நம்பிக்கை. நமக்கு எவ்வளவோ நம்பிக்கைகள் இருக்கின்றன, அத்தனை நம்பிக்கைகளும் 100% உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதை நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும். இந்த நம்பிக்கையிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நாம் தான் சோதித்து பார்க்க வேண்டும். சோ இன்றைக்கு நமக்கு வந்து நான் யார் என்கிற ஒரு உணர்வே இல்லை. நான் யார் என்றே எனக்கு தெரியாத பொழுது எனக்கு அவரோடு என்ன உறவு இருக்க முடியும்?
இருக்க முடியாது.
சோ நான் எப்பொழுது பரமாத்மாவின் முன்னால வரேனோ, நினைக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு தாயாகவோ இல்லை மகளாகவோ தான் இருக்கிறேன்.
இப்ப உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், எனக்கும் உங்களை நல்லா தெரியும். அறிமுகம் அப்படின்றது இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப சர்வசாதாரணமா கேஷுவலா உங்ககிட்ட நான் பேசுறேன். இப்ப இதே மாதிரி உறவு எனக்கு அவர்கிட்ட ஏற்படணும், ஒரு தந்தையாகவும் நான் வந்து ஒரு மகளாகவும் எங்களுக்குள்ள வந்து உறவு ஏற்படுமா?
நிச்சயமா ஏற்படும். இப்ப உறவு என்பது வந்து நான் அவரை தெளிவாக புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் தான் ஏற்படும். நாம் வந்து ஒரு கருத்தை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கருத்தை நினைவு செய்வதால் நமக்கு தொடர்பு என்பது ஏற்படாது, உறவு என்பது ஏற்படாது, அனுபவம் என்பது ஏற்படாது. ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இருக்கிற உறவு என்பது லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இருக்கக்கூடிய ஒரு சத்தியமான உண்மையான ஒரு உறவு, அதை முதலில் நம்ப வேண்டும். மூடி இருக்கக்கூடிய நம் மனதை விஸ்தாரமாக்குங்கள். நம்முடைய புத்தி என்பது மிக மிக குறுகியது. கற்றுக் கொடுக்கப்பட்டவைகளை அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் வாழ்க்கையை நாம் ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். பரமாத்மாவை என்னுடைய ஒரு குறுகிய புத்தியினால் எப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அது முடியாது. சோ ஆன்மீகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நீ ஒரு சக்தி, மிக தூய்மையான சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு உணர்வை முதலில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோ ஆன்மீக உணர்வு என்பது பரமாத்மா என்பவர் ஆத்மாவிற்கு தந்தை. அதனால்தான் உலகத்தில வந்து எல்லாருக்குமே அவர் தந்தை. உலகத்தில் இருக்கும் எல்லா ஆத்மாக்களுமே பரமாத்மாவை தாயுமாய் தந்தையுமாய் பாவிக்கிறார்கள். சோ ஆத்மாவிற்கு தந்தையான அவரை நான் ஒரு ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுதுதான் அவரிடம் வந்து என்னோட உறவை வந்து நாம வச்சுக்க முடியும். ஆன்மீகம் என்பது நமக்கு முதலில் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், எந்த நம்பிக்கையை வளர்க்கிறது என்றால், நான் ஒரு சக்தி, ஆத்மா, உடல் அல்ல, நான் செய்கிற இந்த ரோல்கள் அல்ல அப்படின்றதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு, என்னை நான் தெரிந்து கொண்டு, என்னை நான் அனுபவம் செய்து கொண்டு, அதன் பிறகு அந்த ஆன்மீக உணர்வில் அமர்கிறேன். அதுக்கப்புறமா பரமாத்மாவை வந்து நான் நினைக்கிறேன். தியானம் என்பது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, என்னுடைய நம்பிக்கைக்கும் அனுபவத்திற்கும் இடையே இருக்கிற பாலம். சோ உறவு என்பது என்னுடைய நான் உருவாக்குகிற அந்த பயணம். சோ மற்றவர்களுடைய அனுபவத்தினால் நான் எந்த அனுபவமும் பெற முடியாது. மற்றவர்களுடைய அனுபவத்தினால் எனக்கு நம்பிக்கை ஏற்படலாம், ஆனால் என்னுடைய உறவை நான் தான் உருவாக்க வேண்டும்.
நான் ஒரு அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மான்னு சொல்லிட்டு போய் அமர்ந்து பரமாத்மா கிட்ட போய் சரண்டர் ஆனாதான் அந்த
உறவு வந்து ஏற்படும். இழந்த சக்தியை ரீசார்ஜ் செய்கிற மாதிரி ஒரு பேட்டரியா வந்து இப்ப ஆத்மா இருக்கிறது. ஆத்மா அந்த பவர் சோர்ஸ் சர்வசக்திமான பரமாத்மாவோடு தொடர்பு வைக்கும் பொழுது நாம் கேட்காமலேயே அனைத்து சக்திகளும் நிரம்புகிறது.
கேட்காமையே வந்து அனைத்து சக்திகள் நிறைந்தாலும் அது அந்த ரீசார்ஜ் செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சியை நாம தான் எடுக்கணும்.
நிச்சயமா நாம தான் எடுக்கணும். அதற்கான சரியான விதிமுறைகளின்படி அந்த முயற்சியை நாம செய்யணும்.
இன்னைக்கு நம்ம பேசின எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா, இதுல வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல ஏதாவது ரொம்ப ஒரு ஏதோ ஒரு சன்னியாசிகள் மட்டும் தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் அப்படி எல்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப சிம்பிளா, ரொம்ப பிராக்டிக்கலா, லாஜிக்கலா இருந்ததுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் மனசுலயும் என்ன இருந்தது, இது வரைக்கும் என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கடவுளை நம்ம பார்க்கணும், கடவுளோட வந்து அந்த பேசுறது இருக்கணும், அந்த உறவு ஏற்படணும் அப்படின்னா பெரிய கடும் தவம் பண்ணணும், சன்னியாச வாழ்க்கையை மேற்கொள்ளணும், இப்படி எல்லாம் நிறைய மித் மூட நம்பிக்கைகள்னு சொல்லலாம், இல்ல ஒரு தவறான கருத்து நம்பிக்கைகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த நம்பிக்கைகள் எல்லாமே வந்து உடஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயம், பரமாத்மா கிட்ட நான் வந்து பேச முடியும், அவர்கிட்ட வந்து என்னுடைய உறவை வளர்த்துக்க முடியும். அது வந்து ரொம்ப சின்ன எளிமையான முறை. ஒருத்தர் ஒருத்தர் இந்த உலகத்துல வாழ்ற குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி, ஒரு குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ராஜயோகா தியானத்தின் மூலம் நம்ம வந்து பரமாத்மாவோட உறவை வளர்த்துக்கலாம் அப்படின்னா அது நிஜமாலே ரொம்ப பெரிய விஷயம் தான்.
மிகவும் அதிர்ஷ்டசாலியான மனிதர்களில் நீங்களும் ஒருவராகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் இந்த உலக சரித்திரத்தில் அற்புதமான பேருண்மையை அறியும் காலகட்டத்தில் வந்துள்ளீர்கள். நீங்கள் இங்கு ஒரு மகத்தான ஞானம் கிடைக்கப் பெறுகிறீர்கள். நீங்கள் நீண்ட காலம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது இந்த தெய்வீக ஞானத்தையே. மனிதர்களாகிய நாம் இறைவனை பல வழிகளில் தேடி வருகிறோம். இதற்காக நாம் தவம் செய்தோம், தானம் மற்றும் புண்ணியம் செய்தோம், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்றோம். அனைத்து வழிகளிலும் நாம் இறைவனை அடைய முயற்சி செய்து வந்துள்ளோம். இப்பொழுது உலகத்தின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய தருணத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் கடவுளை அடைய பல வழிகளில் பூஜித்து வந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த இறைவனின் சத்தியமான சுரூபத்தை உணரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. புராணங்களிலும் கூறியது போல் அல்லாமல், நாம் வடித்த சிலைகள் போல் அல்லாமல், நாம் கற்பனை செய்ததை போல் இல்லாமல், இறைவனின் நேரடியான வெளிப்பாடாகும். அதாவது கடவுளை பற்றிய ஆழ்ந்த உண்மைகளை அவர் மூலமாகவே அறிந்து கொள்வதற்கான சமயமாகும் இது. ஆனால் இந்த சத்திய ஞானம் சில குருமார்களுக்கோ, சில பூஜாரிகளுக்கோ, பாதிரியார்களுக்கோ மட்டும் உரியதல்ல, அனைத்து ஆன்மீக குழந்தைகளுக்கும் உரியது. இதில் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவருமே அவரது அன்பான குழந்தைகள். அவரே நமக்கு உயிருக்கும் மேலான பரம தந்தை, பரமாத்மா ஆவார். பரம ஆசிரியர், பரம சத்குரு, பரம தந்தை, பரமாத்மாவான அந்த சிவனே கூறுவதாவது, என்னை பல பேர்களில் அழைத்து வந்தீர்கள். நான் குணங்களின் கடலாக இருக்கிறேன், சர்வசக்திவானாக இருக்கிறேன். நான் உங்களுடைய பரம தந்தையாவேன். இனிய குழந்தைகளே, நீங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக என்னை மறந்து, தூய்மை இழந்து, என்னை அடைய உலகமெல்லாம் அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வுலகத்தில் நீங்கள் என்னை தேடாத இடமில்லை. கோவில்களிலும் மசூதிகளிலும் தேவாலயங்களிலும் தலைவணைந்திருக்கிறீர்கள். பலவிதமான பொருட்களையும் இயற்கை தத்துவங்களையும் கூட கடவுள் எனும் பெயரில் பூஜித்து வந்துள்ளீர்கள். ஆனால் நான் உங்களை போன்றே ஜோதி புள்ளி வடிவமாக இருக்கின்றேன். நான் ஒரு அழிவற்ற தெய்வீக சக்தியாவேன். நீங்களும் நானும் ஒரே ரூபத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் உள்ளது. நான் உங்களை போன்று பிறப்பு இறப்பு எனும் பிறவி சக்கரத்தில் வருவதில்லை. எனவே கர்ம பந்தனத்திற்கு கட்டுப்படுவதில்லை. நான் என்றும் தூய்மையின் கடலாக இருக்கிறேன். நான் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். உங்களுடைய அன்பு தந்தையாகிய நான் உங்கள் ஸ்தூல கண்களுக்கு புலப்படாத ஒரு ஆன்மீக சக்தியாக விளங்குகின்றேன். நான் நட்சத்திரம் போன்ற ஒளிப்புள்ளியாக பிரகாசிக்கிறேன். நான் சரீரமற்ற நிராகாரமானவன். ஞானம் என்னும் மூன்றாவது கண் மூலம் என்னை உணர முடியும். ஆத்மாக்களாகிய நீங்களும் என்னை போன்றே ஜோதி சுரூபமானவர்கள். இரு புருவங்களுக்கு மத்தியில் நெற்றி போட்டில் நிலைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் வேறு, இந்த உடல் மூலம் நடிக்கும் உங்கள் கதாபாத்திரங்கள் வேறு. உங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை பயணத்தின் முழு ஆனந்தத்தை உங்களால் அனுபவம் செய்ய முடியாது. பகவான் சுயம் தானே நம்முடைய தூய்மை மற்றும் மகான் தன்மையின் விழிப்புணர்வை அளிக்க மீண்டும் அவதரித்துள்ளார். அவரது துணையுடன் எதையும் சாதிக்க முடியும். அவரது குழந்தைகளாகிய நமக்கு எதிர்கால ஆஸ்தியான சொர்க்கத்தை அளிக்க வந்துள்ளார். அவரை மனதார அன்புடன் நினைப்பதன் மூலம் இப்புவியில் மீண்டும் சத்யுகம் என்னும் சொர்க்கத்தை ஸ்தாபிக்க முடியும். இந்த சொர்க்கத்தில் எங்கும் உண்மையான அன்பு நிலவும். அனைத்து விதமான பிராப்திகளும் நிறைந்த உலகம் அது. அங்கு எந்த பொருளுக்கும் குறைவு என்பதே இராது. அங்கு மனிதர்கள் மட்டுமல்லாது இயற்கையும் பரிபூர்ண அகிம்சை நிறைந்ததாயிருக்கும். எங்கும் சுகமும் சாந்தியும் நிறைந்த ராஜ்யமாகும் அது. இத்தகைய சொர்க்க ஆஸ்தியை பரமதந்தை பரமாத்மா நமக்கு அளிக்க வந்துள்ளார். பகவான் கூறுகின்றார், என்னுடைய இருப்பிடம் இந்த ஸ்தூல உலகத்திற்கும் அப்பாற்பட்ட பரந்தாமமாகும். செம்பொன் நிறமான ஒளி வியாபித்திருக்கும் உலகம் அது. இதுவே ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருடைய இருப்பிடமாகும். அங்கிருந்துதான் இந்த சிருஷ்டியின் ஆதியில் இப்புவியில் வந்து பிறவி எடுத்தீர்கள். இதையே நீ தனியாக வந்தாய், தனியாக செல்ல வேண்டும் என அநேக மதங்களும் கூறுகின்றன. இதுவே பரமசத்தியமாகும். உங்கள் தேகத்தை விட்டு அசரீரியாகி நீங்கள் என்னுடைய வீட்டில் என்னிடத்தில் வந்து சேருவீர்கள். இங்கு ஆத்மாக்கள் மட்டுமே வர முடியும், சரீரம் வராது. இப்பொழுது சில வினாடிகள் அமைதியாக இருங்கள். மனதை சாந்தப்படுத்துங்கள். உங்கள் மனதில் நீங்கள் ஒரு ஆத்மா என சிந்தியுங்கள். இரு புருவத்தின் மத்தியில் அமைந்துள்ளீர்கள். மனம் புத்தியின் மூலம் என்னுடைய அன்பு நினைவில் மூழ்கி போய்விடுங்கள். என்னிடம் இருந்து சக்திகளை அடையுங்கள். நீங்கள் என்னுடைய மிகப் பிரியமான குழந்தைகள். இது தந்தை மற்றும் குழந்தைகளின் இனிய சந்திப்பாகும். இதுவே உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். எப்பொழுது நீங்கள் மாறுகிறீர்களோ அப்பொழுது இவ்வுலகமும் மாறும். தயாராகுங்கள் குழந்தைகளே. இந்த சுப செய்தியை என்னுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுங்கள். பகவானாகிய என்னை சரியாக புரிந்து கொண்டு மனதால் என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய ஆதி அநாதி ரூபத்தை புரிந்து கொண்டு அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் என்றும் உங்களை நேசிக்கிறேன். உங்கள் அன்பு தந்தையல்லவா நான்.
எங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்த சொன்னதுக்கு உங்களுக்கு நாங்க எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இன்னைக்கு நிஜமாவே இந்த விடியல் ரொம்ப அற்புதமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த விழிப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு. பரமாத்மா கூட நான் எப்ப வேணாலும் நான் பேசலாம், அவருடைய மகளா என்னுடைய உறவை நான் வளர்த்துக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தர் ஒருத்தரும் இதற்கான முயற்சி கண்டிப்பா நம்ம செய்வோம்னு நம்ம நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் இல்ல கேள்விகள் இல்ல இந்த நிகழ்ச்சியை பத்தியோ இல்ல நாங்க பேசுற விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது புரியல இல்ல வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்க எங்களை தொலைபேசி மூலமாவோ அல்லது கடிதம் மூலமாவோ இல்ல ஒரு இமெயில் மூலமாவோ கூட நீங்க எங்களை தொடர்பு கொண்டு உங்க கருத்துக்கள் விமர்சனங்களை பகிர்ந்து கொள்ளலாம். மற்றபடி உங்க பக்கத்துல இருக்க சென்டர்ஸ்க்கு கூட நீங்க போய் விசிட் பண்ணி இந்த ராஜயோகா தியானத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி